வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இது விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சுதா அவர்கள். அவர்கள் நம்முடன் சோளத்தில் ஏற்படும் நோய்களையும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றிய தகவல்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம். என்னுடைய பேர் சுதா. பயிர் நோயியல் துறையில் உதவி பேராசிரியராக கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் வந்து ஒரு முக்கியமான பயிர். சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடு ஆடு எல்லாத்துக்குமே வந்து தீவனமாக பயன்படுத்துகிறோம். அப்போ இப்போ வந்து தானிய வகைகளில் சோளம் வந்து பெரிய பங்கு வச்சிட்ருக்கு. ஏன்னா தற்போதைய வந்து இப்போ அரிசி சாதத்தை விட்டு எல்லாமே சோளத்துக்கு வந்து இடம் பெயர்ந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தை வந்து இப்போ முக்கிய பயிராக எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன வந்து நோய்கள் ஏற்படுது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் நோய்களோட கட்டுப்பாடு இதெல்லாம் இப்போ வந்து பார்க்கலாங்க. அதாவது சோளத்தில் ஏற்படுற நோய்களையும் அதை எப்படி வந்து கட்டுப்படுத்துகிற வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சோளம் சுமார் 400,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு வருது. இதில் தென் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வந்து பயிரிடப்பட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா சோளமும் வந்து தானியத்துக்கும் தட்டை அதாவது மாட்டுக்கு பயிராகவும் வந்து பயிர் செய்யப்படுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நோய் வருது அப்படின்னா சோளத்தில் வந்து கரிப்பூட்டை நோய்னு சொல்கிறோம் ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரிப்பூட்டை நோயிலே நிறைய வகைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைக்கறிப்பூட்டை, தானிய கறிப்பூட்டை, நீலக்கறிப்பூட்டை, உதிரிக்கறிப்பூட்டைன்னு சொல்லிட்டு ஒரு 4 வகைகள் இருக்குங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சாம்பல் நோய். இது வந்து பார்த்தீங்கன்னா சோளம் மக்கால் சோளம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நோய். இது இது மட்டும் இல்லாமல் துருநோய்னு சொல்கிறோம். நமக்கு துருநோயின்னு சொல்லும் போதே தெரியுது அது வந்து துரு பிடிச்ச மாதிரி வருங்க. பின்னாடி இது வந்து இலைக்கு பின்னாடி வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆந்த்ரகனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இலை புள்ளி தான். இலை புள்ளியாக வந்து இலை வந்து அந்த புள்ளிகள் வந்து பெருசாகி ஆந்த்ரகனோஸ்னு சொல்கிறோம் அந்த நோய் ஒன்று. இன்னொன்று கதிர்பூசண நோய். கதிர்பூசண நோய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நெல்லெலாம் வந்து ஒரு பழுப்பு கலரில் வந்து தானியம் வருதோ அதே மாதிரி இதில் சோளத்துலேயும் கதிர்பூசண நோயின்னு ஒன்று இருக்குங்க. இது எல்லாமே வந்து நோய்களில் வருதுங்க. இது எல்லாத்தையுமே எப்படி ஒருங்கிணைந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ வந்து கறிப்பூட்டை நோயின்னு சொல்கிறோம். இந்த கறிப்பூட்டை நோய் பார்த்திங்கன்னா சோள கதிர் வந்து முழுவதுமாவோ அல்லது ஒரு பகுதி மட்டும் வெள்ளை பூசணம் பிடிச்ச மாதிரி மாறிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னா பூசண வித்து வந்து பறந்து பூசணத்தோட தண்டு பகுதி மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குங்க. இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்ட கதிரை ஒன்றா சேர்த்து ஒரு வெள்ளை துணியில் கட்டிங்க சுடுதண்ணியில் வந்து போட்டுடணும். வெள்ளை துணியில் கட்டி சுடுதண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சிடணுங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா அதாவது வெளியே பறக்குது இல்லைங்களா, அந்த பூசண வித்துக்கள் வந்து பறக்காமல் அடுத்த பயிருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழி. இன்னொன்று இந்த நோயை தடுப்பதற்கு என்ன மருந்து வந்து கொடுக்கலாம் அப்படின்னா 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பாக்சின் அல்லது விட்டாவாக்ஸின் சொல்கிறது இந்த மருந்தை வந்து விதையோட கலந்து விதைக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரிலேருந்து எடுத்து நம்ம அடுத்ததுக்கு வந்து விதையாக பயன்படுத்துகிறோம். விதைக்கும் போதும் அடுத்த பயிருக்கு வந்துடும் இல்லைங்களா, அதனால் வந்து இதை வந்து 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செஞ்சு பயன்படுத்தலாம். இது தானிய கறிப்பூட்டை அப்படிங்கிறது பெயர்லேயே இருக்குது. ஒரு ஒரு தானியமும் கறிப்பூட்டையோட பூசண வித்தாக மாறிடும். இது வந்து எப்படின்னா மருதாம்ப பயிரில் வந்து இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். மருதாம்ப பயிர்னாங்க நம்ம கட்ட பயிர்னு சொல்கிறீங்களா, அதில் வந்து இந்த நோய் அதிகமாக காணப்படுது. இதுக்கும் அதே மாதிரி தாங்க. நம்ம எப்படி தலைக்கறிப்பூட்டை நோய்க்கு சொன்னமோ அதே மாதிரி துணியில் வந்து நோய் பாதிக்கப்பட்ட அந்த கதிர்களை துணியில் கட்டி வெந்நீரில் வந்து மூழ்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூசண வித்துக்கள் எல்லாமே இறந்துடும். அதுக்காக இது மாதிரி பண்ணுறோம். இன்னொன்று மருதாம்ப பயிர் செய்து தடுக்கணுங்க. அதாவது இப்போ வந்து 1 வருஷத்தில் பயிர் பண்ணி 2-3 வருஷம் அதை கட்ட பயிர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து அறுத்துட்டு அப்படியே வந்து மாட்டுக்கு வந்து அறுத்தறுத்து போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவையே அப்படியே விட்டுருவாங்க. உரத்தை போட்டு தண்ணி கட்டி வளர வளர வந்து அறுத்தறுத்து போடுவாங்க. அப்படி செய்கிறதுனால தான் இதோட கறிப்பூட்டையோட நோய் வந்து அதிகமாக வருதுங்க. இந்த நோய் தடுப்பதற்கு என்ன பண்ணலாம், நாங்கள் அதுக்கு சொன்ன மாதிரிங்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பாக்சின்ங்கிற பேரில் விதை நேர்த்தி செய்யலாங்க. விதை நேர்த்தினா சோளத்தோட அந்த விதையை வந்து இந்த மருந்தோட கலந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்து அப்புறம் விதைக்கிறதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலக்கறிப்பூட்டை நோய்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பூசண நோய் தாங்க. இதோட அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதிரோட சின்ன பகுதி மட்டும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் தலைக்கறிப்பூட்டை நோய், தானிய கறிப்பூட்டை நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக மாறி இருக்கும், முழுவதுமாகவே இந்த பூசணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது நீலக்கறிப்பூட்டைங்க கொஞ்சம் மட்டும், ஒரு கதிரில் கொஞ்சம் பகுதி மட்டும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த பூசண விதைப்பையை வந்து உருளையாகவோ நீளமாகவோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ சிறிது வளைஞ்சும் இருக்குங்க. என்னென்னா கதிரோட இது வந்து நீலக்கறிப்பூட்டைன்னு சொல்கிறதுனால அந்த நீளமாக வந்து வளைஞ்சிருக்கும். இது இதோட அறிகுறி. பெருசாக பார்த்தீங்கன்னா மூணுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கறிப்பூட்டையும் தானிய கறிப்பூட்டையும் வந்துச்சுன்னா மகசூல் இழப்பு ரொம்ப இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதுக்கும் அதே மாதிரி தாங்க. அந்த கதிரை சேகரித்து வெள்ளை அந்த துணியில் கட்டி வெந்நீரில் மூழ்கிற மாதிரி வைக்கணுங்க. இன்னொன்று இதுலேயும் அப்படி தான், மருதாம்பு பயிரில் அதிகமாக வர்றதுனால மருதாம்பு பயிர் செய்வதை இதுலேயும் வந்து குறைச்சிக்கலாம். இதுக்கு அதே மாதிரி விதை நேர்த்தி செய்யணுங்க. 2 கிராம் விதையை கார்பாக்சின்ங்கிற மருந்தோட 1 கிலோ விதைக்கு 2 கிராம் மருந்தை வந்து கலந்து கொண்ட ஒரு அரை மணி நேரம் வைத்திருந்து அப்புறம் வந்து விதைக்கலாங்க. இன்னொன்று உதிரி கறி பூட்டைன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பூசண நோய் தான். இந்த நோய் வந்து அறிகுறியாக வந்து கதிர் வெளியே வந்த உடனே மட்டும்தான் தெரியும், அதுக்கு முன்னாடி வந்து தெரியாது. கதிர் மணிகளுக்கு பதிலாக நீண்ட சாம்பல் நிற பூசண வித்துக்கள் வந்து அமைப்பு இருக்கிற மாதிரி தோன்றும். இது வந்து பார்த்திங்கன்னா இவை வெடித்து கருவிய பூசணத்தை வந்து வெளியிடும், அதாவது கருப்பு கருப்பாக வந்து பவுடர் மாதிரி பறக்கும். இதுக்கும் அதே மாதிரி கட்டை பயிர் மருதாம்பு பயிரை வந்து தவிர்க்கணும். இதே இதுக்கும் அதே மாதிரி விதை நேர்த்தி செய்யணுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறிப்பூட்டை நோய்களோட வகைகள்ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நோய், இது வந்து அடிச்சாமல் அப்படிங்கிற நோய். இந்த நோய் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, நம்ம மழை பெய்யும் போது இருக்காது. இது வந்து விதைச்ச ஒரு 25 நாளுக்கு அப்புறமே இது வந்து வந்துடும். இது ஒரு பூசண நோய் தான். 25 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை முடிஞ்சு ஒரு மேகமூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஈரப்பதம் வந்து ஒரு 80% ஈரப்பதமும் ஒரு 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்னா மழைக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த நோய் வந்து கண்டிப்பாக வரும். இது வந்து எப்படின்னா அதாவது இந்த இலையோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பஞ்சு போன்ற ஒரு பூசணம் வந்து படர்ந்துருக்கும். இது வந்து எப்படின்னா இலையில் பார்த்தீங்கன்னா வரிவரியாக இருக்கும், கோடு கோடாக வந்து இலையோட அந்த அறிகுறிகள் தெரியும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கட்டையாக அப்படியே வளர்ச்சி இருக்காது, சோளப்பயிரோட வளர்ச்சி வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு பின்னாடி இருக்கிற இலையில் ஃபுல்லாகவே பூசண வித்துக்கள் வந்து இருக்கும். இது எப்படின்னா எல்லா வந்து இலையுமே வந்து ஒரு மாதிரி அந்த பஞ்சு மாதிரி ஆனதுக்கு பின்னாடி பூசணம் படர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிரும், காஞ்சி அதுக்கப்புறம் வளராது இறந்துரும். இது வந்து இதோட அறிகுறி. இந்த நோய் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த நோயால் வந்து நோய் வந்து வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்துடணும், எடுத்து அகற்றிடணும் வயல்லேருந்து. இல்லைன்னா அது பூசண வித்துக்கள் வந்து மற்ற செடிக்கு அப்பயே வந்து பரவிடும். அப்படி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா, இது வந்து பயிர் வகை பயிர் அல்லது எண்ணெய் வித்து பயிரை வந்து சுழற்சி முறையில் வந்து பயிரிடலாம். சுழற்சி முறை அப்படின்னா ஒரு தடவை சோளம் வச்சோம்னா அடுத்தது வந்து சூரியகாந்தியோ இல்லை வந்து நிலக்கடலையோ அது மாதிரி பயிரை வந்து மாற்று பயிராக சுழற்சி முறையில் செய்யும்போது இது கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று நம்ம வந்து எப்பயுமே புஞ்சான கொல்லி போகிறதுனால மெட்டலாக்சைல் அப்படிங்கிற மருந்தை 6 கிராம் 1 கிலோ விதைக்கு கலந்து விதை நேர்த்தி செஞ்சு செய்யலாம். இன்னொன்று மெட்டலாக்சைல் வந்து இதே வந்து வயலில் நடவு வயலில் வந்து விதைச்சி ஒரு 20-25 நாளுக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 500 கிராம் மெட்டலாக்சைல் ப்ளஸ் மேங்கோசெப் அப்படிங்கிற மருந்து வந்து 1 கிலோ 1 ஹெக்டருக்கு நான் சொல்கிறேன் என்ற அளவில் வந்து தெளிக்கலாம். ஸ்ப்ரேயர் மூலமாக நீங்கள் மருந்து மாதிரி தெளித்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். ஆனால் நோய் வந்த உடனே ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தலாம் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா துரு நோய் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பூஞ்சான நோய் தான். இது எப்படின்னா நீங்கள் இலையோட மேல் பகுதியில் வந்து மேல் சற்றே வந்து சொறி சொறியாக துரு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இது அப்படின்னா நோய் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா இது வந்து அப்படி ப்ரௌன் கலர் புள்ளியாக மாறி பின்னாடி இலை வந்து ஃபுல்லாக காஞ்சி போயிருங்க. இதுக்கு வந்து எப்படி இதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த இது பூசணம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பயிர் வகை பயிர்கள்லையுமே இது வரும். இது அதனால் இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, கரையும் நனையும் கந்தகம் அதாவது வெட்டபிள் சல்ஃபர்னு சொல்லுவோம், அதை வந்து 2.5 கிலோ 1 ஹெக்டருக்கு, அப்படி இல்லைன்னா மேங்கோசெப் அப்படிங்கிற மருந்து 1 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் வந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இதே வந்து 2வது தடவை கொடுக்கணும். ஏன்னா திரும்பிக்கு இடையில மழை வரும், அதுமாதிரி ஒரே தடவையில் வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதில் 15 நாள் இல்லை 10 நாள் இடைவெளியில் இன்னொரு தடவை வந்து தெளிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆக்சிகார்பாக்சின் அப்படிங்கிறது வந்து ஒரு 500 கிராம் 1 ஹெக்டருக்கு அல்லது மேங்கோசெப் 1650 கிராம் 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் வந்து நோய் வந்த உடனே வந்து தெளிக்க ஆரம்பித்தா போதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த நோய் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரக்னோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆந்த்ரக்னோஸ்னு சொல்லும்போது இது வந்து ஒரு இலைப்புள்ளி நோய், இது எப்படின்னா இலைகளை புள்ளி புள்ளிகளாக வந்து பின்னாடி வந்து புள்ளிகள்லாம் ஒன்று சேர்ந்து இலையை வந்து காஞ்ச மாதிரி செஞ்சிடும். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட இலை வந்து மேற்பரப்பில் புள்ளியாக தோன்றி பின்னாடி இலை முழுவதும் பரவிடுது. இது இலை மேல் நரம்பு நடு நரம்புலையும் இந்நோய் தோன்றி நீளமான உருளையான சிவப்பு அல்லது கத்திரிப்பூ நிறத்தில் புள்ளிகளை தோன்றி இலைகளை சேதப்படுத்துது. இந்நோய் தாக்கப்பட்ட தண்டு பிளந்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக வந்து நிறம் மாறி காணப்படுது தண்டு. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா இதையும் வந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம கட்டுப்படுத்தலாம். கேப்டான் அல்லது திறம் 4 கிராம் மருந்தை 1 கிலோ விதைக்கு விதையோடு கலந்து விதைக்கலாம். அல்லது நீங்கள் வந்து நடவு வயலில் வந்திருக்கு, ஒரு 50 நாள் கழிச்சு இந்த நோய் வருது அப்படின்னா அதுக்கும் மருந்து இருக்குது. மேங்கோசப்புங்கிற மருந்து வந்து 1 கிலோ விதைக்கு 1 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் வந்து தெளித்து நீங்கள் அதை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நோய், இது பார்த்தீங்கன்னா கதிர் பூசண நோய்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூசணம் இல்லை பல பூசணத்தினால வருது. எப்படின்னா இப்போ வந்து முன்னாடி துரு நோயெல்லாம் பார்த்தோம், ஏதோ ஒரு பூசணத்தினால வரும். இது ஒரு 4-5 பூசணம் சேர்ந்து வர்றதுனால கதிர் உள்ளாக வந்து பாதிக்கப்படுது. இந்த நோய் வந்து தமிழ்நாட்டில் சோளம் பயிரிடுற பகுதியில் மழை காலத்தில் பொதுவாக காணப்படுது. ஏன்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பூசணம் போய் உட்காந்துது அப்படின்னா அந்த கதிரில் ஃபுல்லாக பூசணம் ஃபுல்லாகவே வந்து சேதப்படுத்திடுது. இது என்ன பார்த்தீங்கன்னா மோல்டுன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். ஏதாவது எப்படின்னா ஒரு பூசணமும் 4-5 பூசணம் சேர்ந்து இப்படி உருண்டு உருண்டையே கருப்பு கருப்பாக மாறிடும் அந்த சோளம். அதனால் என்ன ஆகும், ஃபுல்லாக மகசூல் இழப்பு ஏற்படுது. இதை வந்து நம்ம தானியத்துக்கோ விதைக்கோ பயன்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, அதாவது எதிர்ப்புத்தன்மையுடைய ரகமான CO21 CO22 போன்ற எதிர்ப்புத்தன்மையுடைய ரகத்தை வந்து பயன்படுத்தலாம். அதில் வந்து எதிர்ப்புத்தன்மைன்னு சொல்லணும்னா குறைவான அறிகுறிகள் வந்து வருது, அதில் ஃபுல்லாக எதிர்ப்புத்தன்மை கிடையாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோய் தாக்கிய கதிர்கள்லேருந்து தானியத்துக்கோ விதைக்கோ வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை அப்படி பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா விதை மூலமாக பரவுறத வந்து கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்துருக்கோம், விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு அதில் வந்து கேப்டான் அல்லது திறம் 2 கிராம் மருந்தை 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்று அடிக்கடி மழை தூரி வருது இல்லைங்களா, அப்போ வந்து குளிர்காலத்தில் கதிரி அந்த பிரியுது பார்த்தீங்களா, அப்போ வந்து முதல் தெளிப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்னாடியும் பால் பிடிக்கும் சமயத்திலையும் மேங்கோசப்ங்கிற மருந்தை வந்து 1 கிலோ 1 ஹெக்டருக்கு அல்லது கேப்டான் 1 கிலோ பிளஸ் இதோட இன்னொன்று வந்து சேர்த்துக்கலாங்க ஆரியோ பஞ்சி சால் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்படின்னா 100 கிராம் 1 ஹெக்டருக்கு இதை வந்து தெளித்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். இது எல்லாமே வந்து நோய் தென்பட்ட உடனே ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நோயை வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். அப்படி உங்களுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு, மழை நிற்கவே இல்லை, அதே மாதிரி ஈரப்பதமும் அதிகமாக இருக்குது, கிளைமேட் வந்து 22 டிகிரி செல்சியஸ் நிலை இருக்குது அப்படின்னா நோயை வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம். அப்படி கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா 15 நாள் இடைவெளியில் இன்னொரு தடவை நம்ம வந்து இந்த பூஞ்சான கொல்லி மருந்தை வந்து கொடுக்கணும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விதைகளை சேமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து விதையை சேமித்து வைப்பதற்கு முன்னாடி அதிக ஈரம் இல்லாமல் காய வச்ச பின்னாடி சேமித்து வைக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் எப்படியும் வந்து நம்ம விதையை சேமித்து வைக்கும்போது அதிக பூசணம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து இந்த பூசண வித்துக்கள் வந்து பரவி உட்காந்து வளர ஆரம்பிச்சிடும். உள்ளேயே வந்து நல்ல வெப்பநிலை விதையை வந்து காய வச்சு எடுத்து வைக்கணும். இன்னொன்று இப்போ காய வச்சு எடுத்து வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, தானிய பூசணங்கள் வந்து இதை வந்து தாக்காமல் பாதுகாப்போட முளைப்புத்திறன் குறைவதையும் தடுக்க முடியுதுங்க. இது மாதிரி சோளத்தில் ஒரு 4-5 நம்ம வந்து வகைகள் பார்த்தோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மழை வந்து இந்த பூக்குற சமயத்திலையோ இல்லை வந்து பால் பிடிக்கிற சமயத்திலையோ மழை பெஞ்சுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடியே வந்து பூஞ்சான கொல்லிகளையோ இல்லை விதையை நேர்த்தி செஞ்சு போடுறதையோ இல்லை வந்து 1 மருந்துங்கிறது 2 மருந்து 15 நாள் இடைவெளியிலையோ கொடுக்கலாம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சோளத்தில் வந்து யாரும் மருந்து அடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா சோளத்துக்கு முக்கால்வாசி வந்து தட்டுக்காக தான் வந்து பயன்படுத்துறாங்க. சேலம் நாமக்கல் இது மாதிரி கரூர் மாதிரி மாவட்டங்களில் சோளத்தை வந்து தட்டுக்காக பயன்படுத்துறதுனால பெருசாக வந்து சோளத்துக்கு மருந்து அடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட் வந்துருச்சுங்க. நிறைய ஹைபிரிட் வந்ததுனால சோளத்தை வந்து தானியத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அதை வந்து ஹைபிரிட் வந்து விதைக்காக பயன்படுத்த முடியாததுனால இப்போ வந்து அந்த ஹைபிரிட் ரகத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக இது மாதிரி செய்கிறோம். ஹைபிரிட் ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வர்றது இந்த சுகர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தேன் ஒழுகல் நோய். இது வந்து மழையோட வந்து வருது. மழை பூக்குற டைமில் மழை பெஞ்சாலோ தேன் அதாவது கதிரிலேருந்து பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி ஒரு திரவம் ஒழுகும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூசண நோய் தான். இது வந்து இதே மாதிரி எப்படி நம்ம வந்து கதிர் பூசண நோய் கடைசியாக சொன்னோம் இல்லையா, அதை எப்படி கட்டுப்படுத்துகிறோமோ அதே மாதிரி மேங்கோசப் 1 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பொப்பிக்கன சோல் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான கொல்லியை அது 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்தும் பயன்படுத்தலாம். இதை வந்து 15 நாள் இடைவெளியில் நம்ம செய்யணும். செஞ்சோம் அப்படின்னா இந்த தேன் உழுகல் நோயையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு வந்து ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு பூஞ்சான கொல்லி இருக்குங்க. நோயோட அறிகுறியை அறிஞ்சு நோயை கண்டுபிடிச்சு அதற்கான தக்க வழிமுறையை எடுத்து பயிர் செஞ்சு நல்ல மகசூல் பெறணும்னு வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.
நேயர்களே, இதுவரை சோளத்தில் ஏற்படும் நோய்களையும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றிய தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.